سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد، أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. قاف القرآن المجيد. بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب. சர்வபுகழும் சர்வலோக இரட்சகனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் பிரிதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களுக்கு முன்னால் இதே தூதுத்துவத்தை கொண்டு வந்த ஏனைய எல்லா நபிமார்கள் தூதர்கள் மீதிலும், அவர்களை பின்தொடர்ந்த அவர்களது உத்தம தோழர்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் மீதிலும், ஏனைய எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வாலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீது மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹினுடைய மிகப்பெரிய உதவியின் காரணமாக அவனது சுவனம் செல்லக்கூடிய ஒரே கூட்டமாகிய வகியை மாத்திரம் பின்பற்றக்கூடிய இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே நாங்கள் எல்லாம் இணைந்திருக்கிறோம். இது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கிறது. இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு கொடுக்காத ஒரு அருளை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழங்கி இருக்கிறான். அதற்கு நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் பூராகவும் சுஜூது செய்தாலும் அதற்கு ஈடாக முடியாது. இந்த சத்தியத்தை பொறுத்தவரையில் வெளி பிரிவுகளிலிருந்து வெளி அமைப்புகளிலிருந்து சீரழிந்து பல அமைப்புகளை பார்த்து அதிலே உள்ள மோசமான விடயங்களை எல்லாம் நன்றாக உணர்ந்து இது எதுவுமே சரிவராது, எங்கே சத்தியம் இருக்கிறது என்று தேடி வந்து இந்த சத்தியத்தை பிடிக்கக்கூடியவர்களுக்கு இதனை விட ஒரு பெருமதியான ஒரு மார்க்கம் எங்குமே கிடையாது. இதனால்தான் பல பேரை நாங்கள் பார்க்கிறோம், பல பிரிவுகளிலே அவர்கள் இருந்துவிட்டு வந்து இந்த சத்தியத்தையும் இதனுடைய கோட்பாடுகளையும் இதனுடைய சகோதரத்துவத்தையும் இதனுடைய நல்ல தன்மைகளையும் பார்த்து இத்தனை நாள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீரழித்து விட்டோமே என்று ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சத்தியத்தினுடைய பெருமதியை பொறுத்தவரையில் இந்த சத்தியத்திலேயே பிறந்து வளர்ப்பவர்களுக்கும் தெரியாமல் இருக்கிறது. அதேபோன்று இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அநேகமானவர்களுக்கு சரியான இவருடைய பெருமதி தெரியாது. இதன் காரணமாக என்னுடைய திறமதியை உணராததன் காரணமாக அவர்களுக்கு மத்தியிலே பல பொறுப்போக்குகளும் இந்த சத்தியத்தை அழிக்கக்கூடிய பல செயல்பாடுகளும் நான் என்ன கொள்கையிலே இருக்கிறேன், என்னுடைய கோட்பாடு என்ன, ஏனையவர்கள் என்ன அமைப்பிலே இருக்கிறார்கள், அவர்களுடைய கோட்பாடு என்ன, எவர் எக்கேடு கட்டாலும் நான் என்னுடைய அமைப்பிலே இருந்து விடுவேன் என்ற ஒரு கணக்கில்லாத ஒரு செயல்பாடு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது எங்களிடத்திலே வரக்கூடாது. ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இந்த இஸ்லாத்தை நாங்கள் கருத வேண்டும். ஏனென்றால் சுவனத்திற்கு நிகரான ஒன்று எங்கு தேடினாலும் கிடைக்காது, அதற்கு பகரமான ஒன்று எங்குமே கிடைக்காது. எனவே அந்த சுவனம் எதன் மூலம் கிடைக்கிறது என்றால் இந்த தூய்மையான அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றுவதன் மூலம் தான் கிடைக்கிறது. எனவே இதனுடைய பெருமதியை நாங்கள் உணர வேண்டும் என்றால் பல வகைகளிலே நாங்கள் அதனை உணர்ந்து கொள்ளலாம். என்றாலும் ஒரு அருமை தோழருடைய ஒரு வரலாற்று சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி, அந்த தோழர் இப்படிப்பட்ட ஒரு தீன் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு அறம் பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வதன் மூலம் கொஞ்சமாவது இந்த சத்தியத்தினுடைய பெருமதி எங்களுக்கு விளங்குகிறதா என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு பாரசீக ஒரு மனிதர் இந்த இஸ்லாத்தை தழுவுகின்றார். அவர் தான் எப்படி இந்த இஸ்லாத்தை அடைந்தேன் என்பதை பற்றி தன்னுடைய இன்ன பிற சகோதரர்களுக்கு தன்னுடைய தோழர்களுக்கு விவரிக்கின்றார். அதனை இந்த இடத்திலே நான் என்னால் முடிந்த அளவு சுருக்கமாக, அந்த தோழர் எந்த அளவு இந்த இஸ்லாத்தை அடைய வேண்டும் என்பதற்காக, ஒரு நேர்வழியை அடைய வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பாடுபட்டார்கள், எவ்வளவு சிரமப்பட்டார்கள், எவ்வளவு துன்பங்களை அவர்கள் அனுபவித்தார்கள் என்பதை பார்த்தாவது எங்களுடைய காலடியில் கிடக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தை நாங்கள் கொஞ்சம் தூக்கி நிறுத்த மாட்டோமா என்ற ஒரு சிந்தனை எங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக நான் அதனை சொல்ல விளைகிறேன். உங்களுக்கு தெரியும், சல்மான் பாரிசி என்ற ஒரு நபித்தோழர், இவர்களுடைய பூர்வீகம் எங்கு என்றால் பாரசீகத்தில் தான் இவர்களுடைய பூர்வீகம். அங்கு இஸ்பஹான் என்ற ஒரு இடத்திலே தான் இவர்கள் பிறக்கிறார்கள். பிறந்து வளர்ந்து இவர்கள் ஒரு இளைஞராக மாறுகின்றார்கள். ஆனால் இவருடைய தந்தையை எடுத்து நோக்கினால் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருப்பு வணங்கி மகிழ்ச்சி வகையை சார்ந்தவர், நெருப்பு வணங்கியை சார்ந்தவர் தான் இவருடைய தந்தை. இவருடைய தந்தை தன்னுடைய மகனுக்கு என்ன வேலை கொடுத்திருந்தார் என்றால், அவர் ஊரிலே மிகப்பெரிய ஒரு மனிதராக இருந்ததன் காரணமாக தன்னுடைய ஆசிரமத்திலே இருக்கக்கூடிய இந்த நெருப்பு அணைந்துவிடக்கூடாது, இந்த நெருப்பை அணையாமல் நீ பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய மகனிடத்திலே அந்த பொறுப்பை கொடுக்கின்றார். எனவே இந்த சல்மான் என்று சொல்லப்படக்கூடிய இவருடைய வேலை என்னவென்றால், தன்னுடைய தந்தையின் கடவுளான இந்த நெருப்பு அணையாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுது அது அணைய முனைகிறதோ உடனே அதனை மீண்டும் நல்ல முறையில் எரிய செய்ய வேண்டும். இதுதான் இவர்களுடைய வேலை. இந்த வேலையை அவர்கள் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய தந்தையை பொறுத்தவரையில் ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலையை வைத்திருந்தார். அவர் வெளியிடத்திலே வைத்திருந்ததன் காரணமாக ஒவ்வொரு நாளும் அந்த தொழிற்சாலைக்கு சென்று அவருடைய நடவடிக்கைகளை அவர் அவதானிப்பார். ஒரு நாள் அவருக்கு அவருடைய தொழிற்சாலை அவதானிக்க முடியவில்லை. வளமையாக நெருப்பு விஷயத்திலே அது அணையாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய மகனான சல்மானை அழைத்து சொன்னார், இன்று எனக்கு போக முடியாது என்னுடைய தொழிற்சாலைக்கு, நீ சென்று அங்குள்ள நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து விட்டுவா என்று தன்னுடைய மகனை அனுப்புகிறார். எனவே இந்த சல்மான் என்பவர் புறப்பட்டு செல்கின்றார். செல்லக்கூடிய ஒரு வழியிலே ஒரு கோயில் இருக்கிறது, கிறிஸ்தவ கோயில். அங்கு சென்று பார்க்கின்ற போது அங்கு ஒரு அதாவது ஒரு பூஜை நடக்கிறது, பிரார்த்தனைகள் நடக்கிறது. அந்த பிரார்த்தனைகளை பார்க்கின்ற போது அவருக்கு ஏதோ அதிலே ஒரு ஈர்ப்பு, அது மிகவும் அழகாக இருக்கிறது பிரார்த்தனை. ஏனென்றால் கிறிஸ்தவத்தை பொறுத்தவரையில் அந்த காலத்திலே சோனம் செல்லக்கூடிய ஒரு கூட்டம் என்றால் 72 ஒரு கூட்டம் சோனம் செல்லும் என்றார்கள். ஒருவேளை அவர்கள் அந்த கூட்டத்தில் இருந்திருக்கலாம். எனவே அவர்களே அந்த பிரார்த்தனையை பார்க்கின்ற போது அவர்களுக்கு ஒரு அளப்பரிய ஒரு சந்தோஷம் அதிலே லயித்து விடுகிறார்கள். எனவே தந்தை சொன்ன வேலையை அவர்களால் செய்ய முடியவில்லை. தங்களுடைய மனதிற்குள் சொல்லிக் கொள்கின்றார்கள், உண்மையிலே இதுதான் ஒரு நல்ல மார்க்கம் போல் இருக்கிறது. நாங்கள் நெருப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறோம், சற்று நேரத்திலே அது அணைந்து விடுகிறது. ஆனால் இந்த பிரார்த்தனைகளையும் இதனுடைய பூஜைகளையும் பார்க்கின்ற பொழுது இதுதான் சரியான மார்க்கமாக இருக்கும், இதுதான் ஒரு சத்திய கூட்டமாக இருக்கும், எனவே இது உண்மையான ஒரு கூட்டமாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் அதனை பற்றி விசாரிக்கிறார்கள். இது எங்கு உள்ள மார்க்கம், இந்த மார்க்கம் எங்கிருந்து வந்தது, யார் இதனை வழிநடாத்துகிறார்கள் என்பதை பற்றி விசாரித்த போது சொல்கிறார்கள், ஷாம் பிரதேசத்திலே இவருடைய பூர்வீகம் இருக்கிறது. இங்கிருந்துதான் சில மதகுருமார்கள் வந்து இந்த பூஜையெல்லாம் நடத்துகிறார்கள் என்ற செய்தியை சொன்னதும் அதை கேட்டுவிட்டு தன்னுடைய தந்தையின் இடத்துக்கு செல்கிறார்கள். அதற்கிடையிலே தந்தை ஆள் அனுப்பி ஊரெல்லாம் தேடவிட்டு விட்டார்கள், மகனை காணவில்லை. மகன் திரும்பி வந்ததும் கேட்டார், நான் சொன்ன வேலை நீ செய்யவில்லை, எங்கே போயிருந்தார்? சல்மான் சாரிசி சொன்னார்கள், இப்படித்தான் நான் போயிருந்த வழியிலே ஒரு கிறிஸ்தவ கோயில் இருந்தது, அதிலே சில பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. உண்மையிலே அதுதான் சிறந்த ஒரு மார்க்கம். எப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்கிறார்கள் தெரியுமா, எப்படி அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் இருக்கிறது தெரியுமா, உண்மையிலேயே அதுதான் ஒரு நல்ல மார்க்கம் என்று என்னுடைய சந்தேகத்திலே சொன்னதாக சல்மான் சாரிசி சொல்கிறார். உடனே அவர் சொல்கிறார், கிடையாது, அது ஒரு சிறந்த மார்க்கமாக இருக்க முடியாது. உன்னுடைய தந்தையுடைய உன்னுடைய தந்தையின் தந்தையுடைய மூதாதைகளுடைய இந்த நெருப்பு வணங்கக்கூடிய இந்த மார்க்கம்தான் ஒரு சரியான மார்க்கம், இதை தவிர வேறு எந்த ஒரு நல்ல ஒரு மார்க்கமும் கிடையாது என்று சொல்லி தன்னுடைய மகன் விஷயத்திலே பயந்து என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய மகன் மீண்டும் அந்த கோயிலை நோக்கி சென்று விடுவான் என்பதற்காக அந்த மகனுடைய காலிலே விலங்கை போட்டு நீ அசையக்கூடாது என்று வைக்கிறார். சல்மான் சாரிசி கொஞ்ச காலம் அப்படியே இருக்கிறார். அவர்கள் ஒரு தூது அனுப்பியிருந்தார்கள், அதற்கிடையில் மீண்டும் சிரியாவில் இருந்து இந்த கிறிஸ்துவர்கள் வந்து இதே பூஜையில ஈடுபடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டால் எனக்கும் ஒரு தகவலை தாருங்கள், அவர்கள் எப்பொழுது புறப்பட்டு கிளம்புகின்றார்களோ அந்த நேரத்தில் எனக்கு அந்த தகவல் கிடைக்க வேண்டும், உடனே நான் அவர்களோடு சிரியா தேசம் செல்ல வேண்டும், அந்த சத்திய கூட்டத்தினுடைய சரியான இடத்தை நான் அடைய வேண்டும் என்று தங்களுடைய அந்த ஏற்கனவே அவர்கள் பார்த்து விட்டு வந்த அந்த கிறிஸ்தவர்களிடத்தில் ஆள் அனுப்புகிறார். எனவே அதன் பிறகு அந்த தூதுக்குழு ஒன்று சிரியாவில் இருந்து அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை நோக்கி வருகிறது. உடனே இவர்கள் புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த நேரத்திலே சல்மான் பாரிசுக்கு தூள் அனுப்புகிறார்கள், வந்துவிட்டு செல்லப் போகிறார்கள் என்ற தகவல் கிடைத்தவுடன் உடனே தன்னுடைய தந்தையின் கால் அவருடைய காலிலே மாட்டியிருந்த தந்தையினுடைய சங்கிலியை எப்படியோ உடைத்து எரிந்துவிட்டு அந்த குழுவோடு சென்று சிரியா தேசம் சென்றடைகிறார்கள். நோக்கம் என்ன சகோதரர்களே, தான் ஒரு சத்தியத்தை பின்பற்ற வேண்டும், சரியான ஒரு மார்க்கத்தை நான் அடைய வேண்டும் என்பதற்காக இவ்வளவு சிரமங்களையும் அவர்கள் அனுபவிக்கிறார். சென்று உண்மையிலே சிரியா தேசம் சென்றதன் பிறகு உண்மையிலே இந்த மார்க்கம் யாரிடமிருந்து வந்தது, யார் இந்த மார்க்கத்தை சரியாக போதிக்கிறார்கள் என்று கேட்டவுடன் ஒரு கோயிலை காட்டி, இந்த கோயிலே இருக்கக்கூடியவர் தான் சரியான மார்க்கத்தை சொல்கிறார், ஏனைய பல அமைப்புகள் மார்க்கங்களை சொல்கிறார்கள் தான், அவர்களிலே வேலை இல்லை, இவர்தான் சொல்லுகிறார் என்று சொன்னார். உடனே அவரிடத்திலே போய் கொஞ்ச நாள் நிற்கிறார்கள். போய் சொன்னார்கள், நான் இன்னும் இந்த இடத்திலிருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய பிரச்சனை இதுவெல்லாம் இருக்கிறது, எனக்கு ஒரு சத்தியம் தேவை, சத்திய கூட்டத்திலே நான் வாழ்ந்து மரணிக்க வேண்டும், எனவே உங்களோடு இருந்து உங்களுக்கு சேவை புரிந்து இந்த கோயிலுக்கும் நான் சேவை புரிந்து நான் உங்களோடு சில மார்க்க கல்விகளை கற்றுக்கொள்கிறேன் என்று அவர்களோடு இருந்து வருகிறார். ஆனால் அந்த கிறிஸ்தவ பாதிரியை பொறுத்தவரையில் ஒரு மோசமானவர், அவர் ஒரு கெட்டவர், என்ன செய்வார் என்றால், மக்களுக்கு மத்தியிலே சதகா செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த சதகாவை எல்லாம் வாங்கிவிட்டு தனது பக்கம் சேர்த்து வைத்துக் கொள்வார், ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டார் என்று சல்மான் பாரிசுக்கு நன்றாக தெரியும். எனவே இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அந்த பாதிரிக்கு மரணம் வந்து திடீரென்று மரணித்து விட்டார். எனவே மக்கள் எல்லாம் கூடி இவரை சரியான ஒரு கிரியை செய்து நல்ல கண்ணியத்தை கொடுத்து இவரை அடக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கின்ற நேரத்தில் சல்மான் பாரிஸ் சொன்னார், இவரையா நீங்கள் உங்களுடைய நல்ல கிரியைகளை செய்து அடக்கப் போகிறீர்கள்? இவர் மகா கிட்டவர், உங்களுடைய சதகாவில் சொல்லி செய்யும்படி உங்களை ஏவிவிட்டு அதே சதகாவில ஏழைகளுக்கு கொடுக்காமல் தனக்கு பதுக்கி வைத்துக் கொண்டிருந்தவர் இவர், இவருக்கா நீங்கள் நல்ல கிரியை செய்யப் போகிறீர்கள் என்று கேட்டபோது உங்களிடத்தில் ஆதாரம் இருக்கிறதா, இந்த தலைவரை பற்றி நீங்கள் சொல்லுகிறீர்களே உங்களுக்கு சான்று இருக்கிறதா என்று கேட்டபோது ஆம் சான்று இருக்கிறது, இதோ இந்த இடத்தை போய் பாருங்கள், அவர் எவ்வளவு சொத்துக்களை சேகரித்து வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொன்ன நேரத்தில் அவர்களெல்லாம் போய் அந்த இடத்தை பார்க்கிறார்கள். ஏழு பெரிய குடங்களிலே தங்கங்களாலும் வெள்ளிகளாலும் அப்படியே நிரப்பி அவர் பாதுகாத்து வைத்திருக்கிறார், தனக்காக வேண்டி மறைத்து வைத்திருக்கிறார். உடனே சொன்னார்கள், இவரை சரியான முறையிலே நல்ல கிரியை கொண்டு இவரை அடக்கக்கூடாது. எனவே அவர்களுடைய பிரகாரம் அந்த சொத்த பிணத்தை எடுத்து அதற்கு சிலுவையில் அறைந்து கல்லால் அடித்தார்கள். அவர்கள் அடித்துவிட்டு மீண்டும் ஒரு நல்ல ஒரு பிரதிநிதியை அதற்கு பொறுப்பாக வைத்தார். சல்மான் சாஹிப் சொல்கிறார்கள், அவர் ஒரு சங்கமான ஒரு மனிதர், அவர் நல்ல முறையில் இருப்பார், ஐவேளை சொல்லக்கூடியவராக அவர் இருந்தார், அவருடைய மார்க்கத்தில் அப்படி இருந்திருக்கும் ஐவேளை சொல்லக்கூடியவராக இருந்தார், உலக விஷயத்திலே ஒரு பற்றற்ற மனிதராக அவர் இருந்தார், அவரோடு நான் இருந்து கொள்வேன், அவரை பொறுத்தவரை எனக்கு உலகத்திலேயே மிகவும் விருப்பமானவராக அவர் இருந்தார். ஏனென்றால் அந்த நேரத்திலே சத்தியத்தை சொல்லக்கூடியவர் அவர். எனவே அதன் காரணமாக அவரை நான் மிகவும் நன்றாக விரும்பிக் கொண்டிருந்தேன் என்றார். எனவே இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கும் மரணம் வருகிறது. உடனே சொல்லுகிறார்கள், இதோ உங்களுக்கும் மரணம் வருகிறது, என்னுடைய நிலைமை, இந்த சத்தியத்தை நான் அடைய வேண்டும், எனக்கு ஒரு சரியான ஒரு வழியை காட்டுங்கள், ஏதாவது ஒரு வசியத்தை செய்யுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அவர் சொல்கிறார், இப்பொழுது யாரை பார்த்தாலும் அவர்கள் சரியாக இல்லை, கிறிஸ்தவ மார்க்கத்தையே குளிரோண்டி புனைத்து விட்டார்கள், சரியாக அந்த மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றுவதில்லை, அநேகமான மக்கள் அழிந்து விட்டார்கள். ஒரே ஒரு இடம் இருக்கிறது, மௌசூல் என்ற ஒரு இடம் இருக்கிறது, அங்கு ஒரு பாதிரியார் இருக்கிறார், அவர் நல்ல சில விஷயங்களை சொல்லுகிறார் என்று சல்மான் பாரிசுக்கு சொல்லி அனுப்புகிறார். எனவே இவர் மரணித்து விடுகின்றார். மீண்டும் சல்மான் பாரிசு மௌசூல் நகரத்தை நோக்கி புறப்பட்டுச் செல்கிறார். நோக்கம் என்ன? சத்தியத்தை அடைய வேண்டும், அதனை நான் பின்பற்ற வேண்டும், உண்மையான ஒரு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு மனிதனாக நான் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதற்காக அமைத்து செய்தார்கள். அங்கு போனார்கள், அவரும் ஒரு நல்ல மனிதர், அவரோடு சில காலம் இருக்கிறார்கள், அவருக்கும் மரணம் வரப்போகிறது, அவரிடத்திலும் வசியத்தை செய்யுங்கள் என்று நேரத்தில் அவர் இன்னொரு இடத்தை காட்டுகிறார், சிபியின் என்ற ஒரு இடம், அங்கே ஒரு நல்ல பாதிரியார் இருக்கிறார், அங்கே போய் சேருங்கள் என்று அனுப்புகிறார். மீண்டும் மௌசூல் நகரத்திலிருந்து சிபியின் நகரை நோக்கி அவர்கள் போகின்றார்கள். இதே நோக்கம், அவரிடத்தில் போய் அந்த பாதிரியாரிடத்திலே தன்னுடைய விவரங்கள் அனைத்தையும் சொல்கிறார்கள். அவர் சொல்கிறார், இங்கே இரு, உனக்கு நான் என்னால் முடிந்தவரை சில உதவிகளை செய்கிறேன் என்று சொல்லி அவருக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்து அங்கேயே இருக்கிறார். மீண்டும் அதே நபருக்கும் மரணம் வருகிறது. அவரிடத்திலே கேட்கிறார்கள், இப்பொழுது நான் எங்கே போவது? அவர் உங்களை நோக்கி அனுப்பினார், இவர் இவரை நோக்கி அனுப்பினார், இப்பொழுது நான் உங்களிடத்திலே வந்து சென்றிருக்கிறேன், உங்களுக்கும் மரணம் வரப்போகிறது, நான் எங்கே போவது? உடனே அவர் சொல்கின்றார், இன்னொரு இடம் இருக்கிறேன், அங்கே நீங்கள் போங்கள் என்று அந்த சல்மான் பாரிசியை அவர் அந்த இடத்தை நோக்கி அனுப்புகின்றார். எனவே இவர்கள் கடைசியாக வந்த இடம் அமூரியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம். அப்ப அந்த பாதிரியாரோடு அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய நேரம் அந்த மனிதருக்கும் மரணம் வருகிறது. எனவே அவரிடத்திலும் கேட்கிறார்கள், எனக்கு நீங்கள் என்ன வசியத்தை செய்யுங்கள், பல பேர்களை நான் மாறிவிட்டேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ என்றால் யாரும் இல்லை, உங்களுக்கு நல்ல இடம் என்று காட்டித் தருவதற்கு, இதுதான் ஒரு சத்திய மார்க்கம் என்று காட்டித் தருவதற்கு என்றால் எனக்கு தெரிந்தவரைக்கும் யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது, அந்த காலம் நெருங்கிவிட்டது. என்ன காலம் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் இருந்து ஒரு தூதர் வரக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது. அவர் மக்காவில் இருந்து இந்த சத்தியத்தை சொல்லிவிட்டு மீண்டும் ஈட்டம் சொற்போப்புகள் நிறைந்த ஒரு ஊருக்கு அவர் ஹிஜ்ரத் செய்வார் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய ஒரு சில அடையாளங்களை சொன்னார். அவரை நீ சரியாக அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரை நீங்கள் கவனியுங்கள், அவர் சதகா சாப்பிட மாட்டார், ஹதியாவை சாப்பிடுவார், சதகா என்ற தர்மத்தை சாப்பிட மாட்டார், ஹதியா என்ற அன்பளிப்பை அவர் சாப்பிடுவார். அத்தோடு இரண்டு தோல் புஜங்களுக்கு இடையிலே அவருக்குரிய அந்த கடைசி நபி என்ற முத்திரை இருக்கும், அவரை நீங்கள் அடைந்து கொண்டால் அவரோடு இருந்து விடுங்கள் என்று கடைசியாக அந்த மனிதர் சொல்கிறார். எனவே இதன் பிரகாரம் கொஞ்ச காலம் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த அமூரியா என்ற இடத்திலே இருப்பவர்கள் இவர்களுக்கு சில மாடுகளையும் சில ஆடுகளையும் நன்கொடையாக வழங்குகின்றார்கள். அதனை மேய்த்துக் கொண்டு வளர்த்துக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே அரேபிய ஒரு கூட்டம் வருகிறது. அரேபிய சார்ந்த ஒரு கூட்டம் வந்து வியாபார நோக்கத்திலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், நான் ஒன்று சொல்கிறேன், நான் என்னிடத்திலே இருக்கக்கூடிய இந்த மாடுகளை எல்லாம் தந்துவிடுகிறேன், எனக்கு சில ஆட்டு மந்திரிகள் இருக்கின்றன, அவைகளையும் நான் தந்து விடுகிறேன், தயவு செய்து உங்களுடைய ஊரான அரேபியாவுக்கு என்னை கொண்டு சேர்த்து விடுகின்றீர்களா என்று அவர்கள் கேட்கின்றார்கள். எனவே அவர்களும் ஒத்துக்கொண்டு என்ன செய்தார்கள் என்றால், இவருடைய அந்த ஆடுகள் மாடுகள் எல்லாவற்றையும் வாங்கிக் கொண்டு கொண்டு சென்று மதீனாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஊரிலே பனூ குறைலாவை சார்ந்த ஒரு வகுதி இடத்திலே அடிமையாக அவர் விட்டுவிட்டார்கள். ஒரு சுதந்திரவாதியாக இருந்த ஒருவரை தனி ஒரு பிரதேசத்துக்கு அழைத்து சென்று அவர்களுடைய ஒரு பகுதிக்கு அழைத்து சென்று இவர் ஒரு அடிமை என்று சொல்லி அந்த யகூதியத்தில் இவரை விட்டு வருகின்றார். எனவே ஒரு சுதந்திரவாதியாக இருந்த அவர்கள் அடிமையாக மாறுகிறார்கள், ஒரு மோசடி செய்யப்படுகிறார்கள். காரணம் என்னவென்றால், இந்த சத்தியத்தை தேடுகின்ற ஒரே ஒரு நோக்கம் என்றாலும் அவர்கள் அந்த இடத்திலே அடிமையாக மாறினாலும் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு சிந்தனை தோன்றுகிறது, அங்கு பார்த்தால் நிறைய ஈச்ச மரங்கள் காணப்பட்டன, ஒருவேளை இந்த இடத்திலே அந்த தூதர் வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக அடிமையாக இருந்தாலும் பரவாயில்லை, இதே இடத்திலே நாங்கள் விரும்புகிறோம் என்று விரும்புகிறார்கள். ஆனால் மீண்டும் அந்த யூதரிடம் இருந்து இன்னொரு யூதர் என்ன செய்கிறார் என்றால், மதீனாவை சேர்ந்த ஒரு யூதர் அந்த சல்மான் பாரிசியை விலை கொடுத்து வாங்குகிறார். இப்படி மதீனாவிலே அந்த சல்மான் பாரிசி, சுருக்கமாக நான் சொல்கிறேன், மிக நீண்ட வரலாறு அவர்களுடைய. எனவே சல்மான் பாரிசி அந்த மதீனாவில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இந்த சத்தியத்தை சொல்லிவிட்டு மதீனாவுக்கும் வந்துவிட்டார்கள். இந்த செய்தி அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. இதனை பற்றி ஒரு துளி அளவு கூட அவர்களுக்கு செய்தி கிடைக்கவில்லை. மதீனாவிலே இப்படி அவர்கள் தன்னுடைய எஜமானருக்கு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஈத்தமரத்து உச்சியிலே இருந்து கொண்டு ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார். எஜமானர் கீழே இருக்கிறார். உடனே ஒரு அந்த எஜமானருடைய ஒரு சாட்சியின் மகன் ஓடி வந்து சொல்கிறார், இப்படி எங்களுடைய குலத்தை சார்ந்தவர்கள் ஒருவருக்கு அருகாமையில உட்கார்ந்து இருக்கிறார்கள், குபாவுக்கு அருகிலே அங்கே ஒரு தூதர் வந்திருக்கிறாராம், மக்காவில் இருந்து அவர் வந்து சொல்லுகிறாராம், நான் தான் நபி என்று. உடனே அந்த செய்தியை அவர்கள் கேட்டதும் சல்மான் பாரிசிக்கு அந்த செய்தி தன்னை அவர் காதிலே விழுந்ததும் தலை சுற்றுகிறது. அந்த செய்தியை கேட்டதும் அவர்களுடைய அதிர்ச்சியின் காரணமாக அப்படியே சொல்கிறார்கள், நான் நினைத்து விட்டேன், எனக்கு கீழால் இருக்கக்கூடிய எஜமானுக்கு கீழே எஜமானுக்கு மேலால் நான் விழுந்து விடுவேனோ என்று நான் நினைத்தேன், அந்த அளவு நான் பயந்து விட்டேன். மல்ல மலவென்று இறங்குகிறார்கள். இறங்கி வந்தவரிடத்தில் என்ன செய்தி, ஏதோ ஒரு செய்தி கேட்டு சொன்னீர்கள், அது என்ன செய்தி என்று ஆர்வத்தோடு கேட்டபோது எஜமானர் செய்தார், உனக்கு என்ன அந்த செய்திக்கும் உனக்கு என்ன வேலை இருக்கிறது, ஓங்கி அறைந்தார் கண்ணத்திலே, உன்னுடைய வேலை இனிப்பார், எவன் எந்த செய்தியை கொண்டு வந்தால் உனக்கு என்ன வேணும், அவர் என்னிடத்திலே செய்தியை சொன்னான் என்று சொன்னதும் அவர்கள் அவர்களுடைய வேலை கவனித்தார். மீண்டும் இவர்கள் குபாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். எப்படி செல்கிறார்கள் என்றால், இவர் தன்னுடைய ஏற்கனவே சொன்ன அந்த பாதிரியார் சொன்ன அடையாளங்கள் இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக அவர்கள் செல்கின்றார்கள். போய் பார்க்கிறார்கள், முதலாவது செய்கிறார்கள், விரல்களை வெட்டி அதற்குரிய பணங்களை எடுத்து அதனை விற்று அதற்குரிய பணங்களை எடுத்து அதற்கு சில உணவுப் பொருள்களை வாங்கிக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் கொடுக்கிறார்கள். உண்மையிலே சிறந்த ஒரு மனிதர் என்று யாரெல்லாம் சொன்னார்கள், நீங்கள் கஷ்டப்படுகிறீங்களானா, எனவே இதனை நான் உங்களுக்கு சதகாவாக தருகிறேன் என்று கொடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை வாங்கி தோழர்களுக்கு பங்கு வைத்து வருகிறார்கள். அவர்கள் சாப்பிடவில்லை. முதலாவது விஷயம் வெற்றி, முதலாவது பரிசு வெற்றி அடைந்து விட்டது. அடுத்த நாளும் இதே வேலையை செய்கிறார்கள். இதே உணவுப் பொருள்களை தயாரித்து எடுத்துக் கொண்டு அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு கொடுக்கிறார்கள். நேற்று நான் தண்ணீர் நீங்கள் சாப்பிடவில்லை, இன்று நான் உங்களுக்கு இதனை ஹதியாவாக அன்பளிப்பாக தருகின்றேன், சாப்பிடுங்கள் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு விட்டு ஏழை தோழர்களுக்கும் கொடுத்தார்கள். இரண்டு விஷயம் வெற்றிகரமாக முடிந்துவிட்டது. மூன்றாவது இன்னொரு அடையாளத்தையும் பார்க்க வேண்டும் என்பதற்காக திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அதனை உணர்ந்து கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய துண்டை எடுத்து காட்டுகிறார்கள். அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி முத்திரை இருக்கிறது. உணர்ந்து கொள்கிறார்கள், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை உணர்ந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேலே அப்படியே விழுந்து அழுகிறார்கள், தேங்கி தேங்கி அழுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், விசாரம் என்ன, ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? உடனே அவர்கள் தங்களுடைய வரலாறை அப்படியே சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் ஒரு மரியாதையுடனும் ஒரு கண்ணியத்துடனும் அந்த தோழரை வைத்துக் கொண்டார். அவர்கள் எப்படி இந்த இஸ்லாத்திலே இருந்தார்கள், எப்படி தங்களுடைய வாழ்நாளை நடத்தினார்கள், எப்படி அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலே கஷ்டப்பட்டார்கள், அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகுவதற்காக எவ்வளவெல்லாம் சிரமப்பட்டார்கள் என்பதை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது இன்னும் அவர்களுடைய வரலாறுகள் இருக்கின்றன. சுருக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகின்றேன். இவர்களுடைய இந்த தியாகம், இவர்களுடைய இந்த தேடல், இந்த சத்தியத்தை அடைவதற்கான இந்த முயற்சி மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக ஒரு பாக்கியமாக இந்த சத்தியத்தை அவர்கள் கண்டார்களே, அதனை அடைகின்றவருடன் மிகப்பெரிய உறுதியான ஒரு தோழராக இவர்கள் இருந்தார்களே. இதனை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று பேர்கள் இருக்கிறார்கள், மூன்று நபித்தோழர்கள் இருக்கின்றார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த மூன்று நபித்தோழர்களையும் பார்ப்பதற்காக சுவனம் ஆவலா இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த நபித்தோழர்களிலே ஒருவர் தான் இந்த சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏனென்றால் அந்த அளவு அர்ப்பணிப்புடன் மிகச்சிறந்த ஒரு சிந்தனையோடு சரியானதொரு கோட்பாடோடு இந்த மார்க்கத்தை சரியாக இறுதி வரைக்கும் பின்பற்றினார்கள். உலகத்திலே எந்த தேவையும் இல்லாமல் சத்தியத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல நாடுகளையும் பல ஊர்களையும் அவர்கள் கடந்து அடிமைத்தனமான வாழ்க்கையையும் கடந்தவர்கள் இந்த இஸ்லாத்தை பின்பற்றினார்கள். நாங்கள் என்ன மூச்சு செய்கிறோம் போவர்களே, கிடைக்கக்கூடிய சத்தியத்தையும் காலில் இருக்கக்கூடிய சத்தியத்தையும் தூக்கி எறியக்கூடிய வேலைகளிலே நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அதனை புதைத்து அதாவது குளிதோண்டி புதைப்பதற்கு மூச்சிலே நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது காலத்தை பொறுத்தவரையில் சத்தியத்தை வளர்ப்பதை விட இந்த சத்தியத்தை காப்பதற்கான முயற்சி மிகப்பெரிய ஒரு முயற்சியாக இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களுடைய பிள்ளைகளுடைய கையிலாவது இந்த சத்தியத்தை நீடிக்கும் வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்க வேண்டும். வாக்குல கோடியாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ்.
الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ஒரு கேள்வி ஒன்று, அதாவது ஒரு ஹதீஸ் லைஃப் என்று இந்த காலத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி முடிவெடுக்கிறது. இப்ப இது இந்த ஹதீஸ்களை தோண்டி கிட்டத்தட்ட 1200 வருடங்கள். இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை யாரும் முன் வைக்க இல்லை, ஒரு ஆளுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அப்ப எப்படி எடுக்கிறேன்னு கேட்டால், அது பொதுமக்கள் பாமர மக்களுக்கு எடுக்க இயலாது. ஒரு ஹதீஸ சஹி தயவுண்டு முடிவெடுக்க இயலாது. அவங்க முதல்ல அரபு மொழி படிக்கே ஆக வேண்டியிருக்குது. ஏன்னா குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு தமிழ்ல. இந்த ஹதீஸ்களை சம்பந்தப்பட்ட நூல்கள் ஒரு தொகை இருக்குது, அது தமிழ்ல மொழிபெயர்த்து வரையில சும்மா சுருக்கமா ஒன்னு ரெண்டு மொழிபெயர்த்து வச்சுக்காங்க. அதை கொண்டு ஒரு ஹதீஸ சஹி லைஃப் அரபு தெரியாதவங்களுக்கு முடியாது. அது அரபு படிக்கணும், அதை வாசித்து வழங்கக்கூடிய சக்தி இருக்கணும். இருந்தா தான் அந்த ஒரு ஹதீஸ சஹி லைஃப்னு பார்க்கலாம். அப்போ ஒரு ஆளுக்கு சந்தேகம் எப்படின்னு கேட்டா, இப்ப நாங்க ஒரு ஹதீஸ லைஃப் சொல்லுவோம் அல்லது விட்டு கட்டப்பட்டன்னு சொல்லுவோம். காரணம், அந்த அறிவிப்பாளர் பட்டியலில் ஒரு ஆள் இருப்பார் அகமது, இவர் பொய்யராக இருப்பார். இருந்தால் அது விட்டு கட்டப்பட்ட ஹதீஸ். அல்லது ஞாபக சக்தியில் குளறுபடி இருக்கும், அப்போ அது வாய்ப்பு முடிவெடுக்கிறேன். அப்போ இவர் ஹிஜ்ரி 200 உள்ள ஒரு மனிதர். இப்ப நாங்க 1400 இருக்கிறோம். அப்ப 1200 வருடங்கள் ஓடியதற்கு பிறகு இப்ப எப்படி எங்களுக்கு தெரியும் இந்த அகமதுங்கிற மனிதர் பொய்யர் அல்லது ஞாபக சக்தியில குளறுபடினு எப்படி தெரியும்? இதுதான் சந்தேகம். இந்த மாதிரி சந்தேகங்களை தான் நாம சொல்றது ரோட்ல, ஹோட்டல்ல, கடையில, பள்ளியில இருந்து கதைக்கிறது தப்பு. இது நல்லா இருக்கக்கூடிய உள்ளங்களை கெடுக்கிற வேலை. இப்படி சந்தேகத்தை உண்டாக்கி விட்டுறது தெளிவு அவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா பாமர மக்கள் அப்படி ஒரு சிலருக்கு 10 இருக்கும் போது அந்த சந்தேகமான அந்த பிரச்சனையை போடச்சுல அதுல ஒரு ஆளுக்கு சைத்தான் போட்டு விட்டுருவோம். உண்மைதான் இவர் சொல்றாரு, இவங்களுக்கு எப்படி முடிவெடுக்க இயலும் அப்படின்னு. அப்ப என்ன நடக்கும்? எல்லாம் சஹி என்று வந்துடும். மார்க்கத்தில் இல்லாத சிறுக்கு பிதத்து குஃபர் எல்லாம் உள்ளுக்க பூந்துடும். பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்கள் விட்டு கட்டப்பட்டது, பலவீனமானதெல்லாம் இருக்கிறது. அப்ப என்ன செய்யணும்? இதான் நாம சொல்றோம், உரியவர்களிடத்துல வந்து கேளுங்க. கேட்டா உங்களோட சந்தேகம் தீர்ந்து போயிடும். இது பொதுமக்களுக்கு மத்தியில் வச்சு கலைச்சி இன்னும் சிலரை சந்தேகத்தில் உண்டாக வேண்டிய தேவை இல்லை. நேரடியாக வந்து கேட்டால் தெரியும். சரி, அப்போ ஒரு கேள்விகளை எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு, அது எப்படி எடுக்கிறேன்னு கேட்டால், இப்போ நாம ஒரு ஹதீஸை எடுப்போம். சீனா தேசம் சென்றாவது சீர்கல்வி தேடும் ஒரு ஹதீஸ் இருக்குது. உத்துருபுல் இல்ம வலவு பிசி, இதை நாம எடுப்போம். எடுத்து பார்த்தால் உதாரணத்துக்கு இந்த ஹதீஸ் ஹாக்கிம்ல இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். ஹாக்கிம்ல இருந்து நபி வரைக்கும் பார்த்தா 6 அறிவிப்பாளர்கள் இருப்பாங்க. இந்த ஒவ்வொரு அறிவிப்பாளரை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது நூல்களில். அதுல ஒரு ஆள் இருப்பார் அகமது. இந்த அகமது இப்னு ஹஜர் தங்களுடைய நூலில் எழுதியிருப்பார் இவர் பொய்யர் கஸ்ஸாப் என்று. அதுக்கு பிறகு இப்னு ஹஜர் எங்க இருந்து எடுத்தார் என்று பார்த்தால், அவருக்கு முன்னால் உள்ளவர் எழுதியிருப்பார் அகமது கஸ்ஸாப் பொய்யன். அதுக்கும் அவருக்கு எப்படி கடைசி பார்த்தா அதுக்கு முன் கிதாபுகளே இருக்கும். எப்படி போனால் அந்த அகமது வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். இவர் பொய் சொல்லிக் கொண்டிருந்தவர். இப்படி நிறைய ஹதீஸ்களை நபி மீது பொய்யை விட்டு கட்டியிருக்கிறார் என்பது தெளிவாயிடும்.
இப்படி நடக்கும் இது கிறிஸ்தவர்களை யூதர்களை செய்ய இல்லை, அந்த முஸ்லீம்களை கூட்டத்துக்குள்ள இருந்து கொண்டுதான் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப கூட சில பிரிவுகளை பாருங்க, தப்லீக ஜமாத்தில தெளிவான பொய்களை சொல்லுவாங்க. கேட்டால் நபிக்காக பொய் சொல்லலாம், நபி மீது பொய் சொல்லக்கூடாது, ஒரு அடிப்படை அவங்களே இருக்குது. என ஹதீஸ் இருக்கு, மன் கைப அலைய முத்தன் பல்யத்தவும் இரண்டார், என் மீது யார் ஒரு பொய்யை விட்டுக்கொண்டு சென்றாலும் அவர் நரகத்தில் இடத்தை ஆக்கிக் கொள்ளவும். அப்ப நபி சொல்லாம சொன்னாங்க சொல்ல மாட்டோம், அவங்களுடைய இது நபிக்காக நபியுடைய மார்க்கத்தை வளர்க்கறதுக்கு பொய்யை சொல்லலாம். இப்ப கல்வியுடைய சிறப்பு பத்தி சொல்லும் போது சீனா தேசம் சென்றாவது சீர்திருத்தங்கள் சொல்லலாம் பொய்ய என்று அவங்கள்ட ஒரு அடிப்படை இருக்குது. அப்ப அங்க கண்டுபிடிப்பாம இவர் பொய்யர் அப்படின்ட்டு உடனே நாம சொல்லுவோம், இந்த சீனா தேசம் சென்று ஒரு சீர்கழிவு சேடுங்கள் என்ற ஹதீஸ் விட்டு கட்டப்பட்டது என்று நாம சொல்லுவோம், சொல்ல வேணும். அப்ப அந்த கலை படிக்கணும், படிக்காம யாருக்கும் ஓடாது. அந்த மாதிரி விஷயத்த நாம சொல்றது சரியா உரியவங்க இடத்துல வந்து கேட்கணும், சும்மா எல்லார்டி காட்ட அவங்களுக்கு எனக்கு தெரியும். அடுத்தது இந்த பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் இருக்கிற இதுல சில வாலிபர்கள் உருவப்படங்களை போட்டிருக்கிறாங்க. அப்ப நம்ம ஆரம்பத்தில் சொன்னா இதை எடுத்துருங்க, இன்னொரு தவணையை கொடுத்தோம், பார்த்தா எடுக்க இல்லை, திருப்பி 1000 ரூபாய் தண்டம் கட்டி படத்தை எடுக்கும்னு சொன்னோம். அதுல சிலர் கட்டினாங்க எடுத்தாங்க, இன்னும் அதிகமானவங்க எடுக்க இல்லை கட்டவும் இல்லை. அதோடு நம்ம அதை டபுள் மடங்கு ஆக்கினோம், 2000 ரூபா கட்டணும் அப்படின்ட்டு கட்டி வச்சிருக்குது. அந்த டேட்டம் இப்போ இந்த 30 ரூபாயோட முடியுது. அப்போ அதுக்கடையில் அவங்க 2000 ரூபா கட்டி படத்தினா எடுத்துடணும். அப்போ அதுக்கடையில் சிலர் வந்து சொன்னாங்க, நடந்து போச்சு பிழைதான், 2000 கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த 1000 ரூபாய கட்டளை போடுங்க நாங்கள் கட்டுறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. 7000, ஆனால் இதில் உண்மை இல்லை. ஏன்னா அவங்க போனுக்கு செலவழிக்கிறாங்க 1000000 கணக்கில், போன் அடிக்கடி மாத்துறாங்க, ஒரு நாளைக்கு போன் வச்சுட்டு இருப்பாங்க 5000 ரூபா, அது பெருமதி. அடுத்த கிழமை பார்த்தா இன்னொன்று புதுச்சி, ஏன்னா என்னமோ வந்திருக்காங்க அதில், அது பார்த்தா 12000 ரூபா, 35000 ரூபாடெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த 2000 ரூபா கட்ட ஏழாமை இல்லை, அது அப்படித்தான் நல்ல வழியில் கொடுக்க மனசு வராது. சைத்தான வழியில் எவ்வளவும் செலவழிக்கலாம். அப்போ அப்படி சொல்கிறாங்க சரின்ட்டு அதுலேயும் ஒரு படி இறங்கி அப்போ 1000 ரூபா கட்டட்டோம். அவங்களோட பேர்களெல்லாம் எங்களோட சகோதரி எஜித்துட்டு நான் கொடுப்பேன், ஜெரம் டூப்டர் அதிகமாக இருக்கிறே இல்லை, சரி அவங்க தள்ளி கட்டு போனால் அவன் இருக்க மாட்டாங்க. அப்போ எஜீது சகோதரி நான் எல்லா பேரையும் எழுதி கொடுப்பேன், அவள் வந்து சந்திப்பாக ஒரு ஆளாக, எந்த கதையும் கதைக்கக்கூடாது, உடனே படத்தை எடுக்கணும், 1000 ரூபா அவரோட கையில் கொடுத்துடணும். இது நாம பார்ப்போம் அடுத்த 15ஆம் தேதி வரைக்கும். அந்த 15க்கு பிறகும் யாராவது இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அது நடவடிக்கை வேற ஆகுது. அது புதுசா கொஞ்சம் பேர் பயத்து செஞ்சிருக்கிறாங்க. நம்ம சொன்னோம் இந்த மன்னார்ல ஒரு 4 பெண்கள், அவங்க முருத்ததா போனவங்கள, ஒன்று அரபாத் முருத்ததில் மனைவி இஸ்லாத்துக்கு வந்திருக்குது, அது மசூத் அவரை முருத்தது, அவரோட மக அதில் இருந்து திருப்பி இதுக்கு வந்து பயிர் செஞ்சு சேர்ந்திருக்குது. அதே போல் இன்னொன்று அந்த சாலி வயரிங் சாலி அவரை முருத்தது, அவரோட மனைவி 2வது, அவளும் வழங்கி திருப்பி வந்து சேர்ந்து பயிர் செஞ்சிக்காக. அடுத்து எங்களுடைய சகோதரர் நிலாமுத்தீன் அவரும் அதில் இருந்தது தான், இந்த HR இருந்து அவரும் வழங்கி பயத்து செஞ்சிட்டாரு, அவங்களோட மனைவியும் பயத்து செஞ்சிருக்குது. அடுத்து இங்க எங்களோட கப்பலடி நம்மளோட இல்ஃபாண்ட மனைவி அந்த பிள்ளைங்க மாதிரி எல்லாமே திருப்பி பயிர் செஞ்சு வந்திருக்காங்க. அடுத்து கொழும்புல இருந்து ஒரு 4 பேர்
வந்து பயிற்சி செஞ்சாங்க. அவங்க தௌஹீத் ஜமாத்தில் பரம்பரை. எதை நம்மளுடைய தாவத்தை வெட்டி அவங்கள குடும்பில் வந்து அந்த ஜும்மாவுக்கெல்லாம் போய் மாஷாஅல்லாஹ்னு அல்லாஹ்வுத்தால விளக்கத்தை கொடுத்துட்டான். அப்போ இதில் விளங்குது தாவத்தை செய்யணும். அவன் நிறைய பேருக்கு விளக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த தாவத்தை செய்யணும். ஆனால் நம்முடைய ஜமாத்தில் உள்ளவங்க இந்த வாலிபர்கள் முயற்சி செஞ்சாங்கன்னா நிறைய பேர் இஸ்லாத்துக்கு எடுக்கலாம். ஏன்னா ஒரு வாலிபருக்கு 25 கூட்டாளி இருப்பாங்க. ஒரு வாலிபருக்கு இந்த விளையாட்டுகள் இதுகளெல்லாம் கலக்குற தோட்டங்களில் தண்ணி பாய்ச்சல இவங்க எந்த முயற்சியும் இல்லை. அவங்க சொல்றாங்க இவங்க ஜமாத்தில் முஸ்லீம் தானே அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இவங்கட நிலைப்பாடு இருக்குது. இவங்க அல்லாஹ் பயந்து கொள்ளும் இந்த வாலிபர்கள் மார்க்கத்தில் சொன்ன மாதிரி குழி தோண்டி புதைக்கிறாங்க இவங்க. சரியா எப்படி கிறிஸ்தவர்கள் யூதர்கள் புதைச்சாங்களோ அந்த மாதிரி இந்த வாலிபர்கள் இந்த இஸ்லாத்தை வளர விடாமலும் வளர்றதுக்கு ஜனங்கள் வந்து சேர விடாமலும் வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க திருந்தணும். அந்த சல்மான் பாரிஸில் இதில் ஒரு பாடம் படிக்கணும். இவங்க படித்து இவங்க முயற்சி செஞ்சால் பிள்ளைகளை விளையாடா. இவங்க போய் விளையாடுறது மாறுபுக்கு போகிற இல்லை. அவங்களுக்கு வெளியில் தெரியும் இந்த அமீர் பத்தரைக்கு முந்தி வீட்டுக்கு போன சட்டம் போட்டிக்காருண்டு. ஆனால் இவங்க அந்த பிள்ளைகளை வச்சுட்டு 12:30 வரைக்கும் இந்த இது பார்க்குற போன். அப்போ எப்படி அவங்க தெரிஞ்சு வருவாங்க? இந்த முழு குற்றமும் இவங்களைத்தான் சாரும். ஆப்பிடுவாங்க மறுமையில். அப்போ தாவத்தை செய்யணும். செஞ்சால் மார்க்கம் வளரும். அப்போ இவங்களுக்கு தாவத்தை செய்யப்பட்டு பாருங்க, 4 பேர் பரம்பரை தௌஹீத் ஆளுக. ஒன்று முகமது இப்ராஹிம், அடுத்து அவருடைய மகன் இஜாஸ் அகமது, அடுத்து அவங்களோட மனைவியும் மகளும் நோனா ரெண்டு ஒரு பிள்ள, அடுத்தது ஃபாத்திமா. இப்படி 4 பேர் பயிற்சி செஞ்சு வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் துவா செஞ்சு கொள்ளுங்க. அது இப்போ இந்த சொன்ன விஷயம் சல்மான் பாரிசிட அதில் ஒரு விஷயம் நமக்கு விளங்குது பாருங்க. நெருப்பு வணங்கி மஜூசி. அப்போ அவருடைய மகன் கொஞ்சம் சாயிராது கிறிஸ்தவ மார்க்கம் பக்கம். அப்போ அவர் சும்மா இருக்கேன் நமக்கு என்ன போகுது? ஆனால் இருக்கையில் என்ன செஞ்சார்? சங்கிலியால் கட்டி போட்டார். அப்ப அவர கொள்கையில எவ்வளவு உறுதியா இருக்கிறான்னு கொஞ்சம் பாருங்க. தன்னுடைய பிள்ளை இன்னொரு மதத்துக்கு போயிடக்கூடாது, அவ்வளவு உறுதியா இருந்து கட்டி போட்டார். அல்லாவுடைய அப்படி உடைச்சிக்கிட்டு போய் அப்படி வந்து சேர்ந்துட்டாங்க. அப்ப நாங்க எப்படி இருக்கணும்? அந்த நெருப்பு வணங்கிய விட விசேஷமா இருக்கணும். நாங்க எங்கட பிள்ளைகள்ல இருக்கிறோமா? கிடையாது. வெகு தூரம் அந்த மஜூசிக்கும் எங்களுக்கு அந்த பிள்ளைகள் விஷயத்தில் வெகு தூரம். நம்முடைய எத்தனை பிள்ளைகள் பயிற்சி செய்யாமல் இருக்குது வேறு மதத்தில் இருக்குதா இல்லையா? வேறு பிரிவுகள் மதம் தானே எல்லாம் கொள்கை கோட்பாடுகள் பயிற்சி செய்ய இல்லை. அப்போ குறைந்தபட்சம் பாருங்கள், நமக்கு ஒரு கவலை என்ன செய்யலாம்? அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் கொடுக்குறோம். சுதந்திரம் இப்போ நம்மளை வீட்டுக்குள்ள தனி ரூம் அவங்களுக்கு படம் கிட்ட அது எல்லாம் வச்சுக்கிட்டு பங்காட்ட பையத்து செய்யல சுதந்திரம் கூட. பெண்ணா வந்தா எல்லாம் அவுட்டு கொடுப்ப எல்லாம் வாங்கி கொடுக்குறோம். வெளிநாட்டுக்கு போனுச்சுன்னா காணி அழித்து போட்டு சல்லி கொடுக்குறோம். நம்முடைய சொத்துக்களை எழுதி கொடுக்குறோம் அவங்களுக்கு கூறுமா? அது மட்டும் இல்லை, பெண் பேசி கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோம். அது மட்டுமா? வலியமாவும் போட்டுக்கிறோம். வலியமா யாருக்குரியது? அது முஸ்லீமுக்குரியது. அந்த சொல் அவங்களுக்கு பாவிக்க ஏதாது. அதையும் கேட்டான் அந்த வலியமான்னு சொல்றாங்களே சரியான்னு நமக்கு தடுக்க ஏழுமா? அவங்க வலியமான்னு சொல்றாங்க, தொழுகங்கிறாங்க, நோன்பு ஹஜ்ஜி உம்ராங்கிறாங்க, நாம என்ன செய்ய? நமக்கு தடுக்க ஏதாது. ஒரு ஹிலாபத்து வந்துட்டு அவங்களுக்கு பள்ளி கூட கட்ட ஏழாது, வாங்க சொல்ல இயலாது, வலிமாண்ட பேச்சு பாதிக்கல, வலிமா கொடுக்க இயலாது. விருந்து முயாஃபாண்டு கொடுப்பாங்க. அது விருந்து, அது விஷயம் வேற.
இந்த மாதிரி சொற்கள் இஸ்லாமிய சொற்கள் பாவி செய்யறாரு. ஏஜென்சி வச்சு உம்ரா ஹஜ்ஜுக்கு அனுப்ப ஏழுமா? ஏழாது. அவங்க தௌஹீத் வச்சு கொள்ளுங்க, பள்ளி கட்டி அவங்களுக்கு தொழிலுக்கு வாங்கலாம் சொல்ல இயலாது, கலாபத்து விடாது. இஸ்லாத்துக்குள்ள இருக்கணும், வேற மதத்தவர்களுக்கு சரி, அவனு சும்மா இருக்கணும் என் வீட்டுல இல்ல சேராம, அது பிரச்சனை இல்லை, ஒண்ணும் செய்யலாது. ஆனா வரி கட்டணும், அவங்க கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இப்படி இருக்கு இஸ்லாம், நாம எங்கேயும் போறோம் தெரிஞ்சு செய்யறாங்களோ தெரியாமலோ இப்படிலாம் நடக்குது. அவ பாருங்க, இந்த சல்மான் பாரிஸ்ல தகப்ப ஒரு நெருப்பு வணங்கி மஜூசியா இருந்து தன்னுடைய புள்ள வேற ஒரு கொள்கைக்கு போயிருந்து கட்டி போட்டிருக்கிறார். நாம நம்மளோட பிள்ளைய கொண்டு போய் ஜாகிரியத்தில் கொடுக்கறந்த அணி வச்சுக்கிடுங்க. உங்களோட படி சொல்லலாம், சலான் சொல்லலாம், உங்களோட கொள்கையை வளரலாம், பிரச்சனை இல்லை. பிள்ளைய பொறுப்பு கொடுக்கறவங்க இருக்கிறாங்க. அப்படியே உள்ள 7 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம் அவங்களோட பராமரிப்பு என்ன நடக்கும்? இஸ்லாத்துக்கு வரமா? பிறகு அல்லாட்ட பார்த்துக்கலங்க, முடியுமானத்தை தான் ஜமாத்து செய்யும், ஏழாதத்தை செய்ய இயலாது, அவ்வளவுதான். அல்லாட்ட அவங்க பொறுப்பு கொடுக்கட்டும். இதுல இன்னொரு பிள்ளை நடக்குது, முழு உலகத்திலையும் பார்த்தா சில பிள்ளைகளுக்கு பேரு சல்மான் பாரிசு வச்சுக்காங்க. இந்த பேரு சரியா? சல்மான் அது பேரு சரி. ஈரான் நாட்டை சேர்ந்தவர் அது அவங்களுக்கு சொல்லுவோம். ஈரான் நாட்டை சேர்ந்த சல்மான், இலங்கையில் ஒரு புள்ள குழந்தையாருக்கு சல்மான் பாரிசு. என்ன, ஈரான் நாட்டை சேர்ந்த புள்ள? ஈரானா? இது சிறிலங்கா இல்லையா? அப்ப நீங்க எப்படி வைக்கணும்? என்ன பேர்? அகமது சிறிலங்கி வைக்கலாம். அகமது ஈரானி, சல்மான் பாரிசு, அது என்ன? இப்படி ஒரு மதத்தனமான இதுகளும் சமூகத்தில் இருக்குது. பேர்கள் வச்சிருக்காங்க. என்ன பேர்? அது ஒரு மாதிரி அரபு பேப்பர்ல போட்டிருந்தான். ஒரு லெபனான் கார ஒருத்தன் அவட பாஸ்போர்ட் காணாம போயிட்டு அதை போட்டியான். இப்படி பாஸ்போர்ட் இல்லாமல் போயிட்டு கண்டெடுத்தவன் பக்கத்தில் போலீஸுக்கு பொறுப்பு கொள்ளுங்க. பார்த்தா பானி, அகமது பானி, அரபு அகமது சரி, பானி தான் அழிஞ்சு போறவன், அலாக்காகிறவன். பேரு சுபஹானல்லாஹ், என்ன பேர் இது? இந்த மாதிரி நம்ம நாட்டுல பார்க்கல. புகுல் கஞ்சன் பாசிது கெட்டவன், பாசிது அது சும்மா இல்ல, முகம்மது புகழுக்குரிய கெட்டவன். இது என்ன அப்படின்னா, ஜாஹில் ஜஹாலத்து இருக்கிறது முஸ்லீம்கள். இப்ப நாம இந்த மாதிரி பேர் நாம வைக்க கூடாது. சல்மான் பாரிசு அர்த்தம் இல்லை, சல்மான் வைக்கலாம். பாரிசுங்கிற சொல் அது அர்த்தம் இல்லை, அது ஈரான் சொல்றது. அடுத்தது இப்ப இந்த ஜும்மாவில் தன இமாம் மெம்பரில் ஏறிவிட்டால் இந்த கதைக்கு இது பண்ணலாம் கூடாது, அமைதியாக இருக்கணும். இப்போ நாங்கள் பார்த்த ஒரு சகோதரர் தெரியாது, நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு, நிறைய இருக்குது. அன்னைக்கு புத்தகத்தை நாங்கள் ஒரு சின்ன ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்ப எங்களுடைய முக்கியமான ஒரு சகோதரர் வாழைச்சேன்ல இருந்து வந்தீங்க. அப்ப மகரிபுக்கு பாங்கு சொல்றான், நான் உட்காந்துட்டீங்க. வந்த சகோதரர் என்ன செஞ்சா, டொய்லெட் போய் தேசியா கிளம்பிட்டு ஒலி செஞ்சுட்டு வந்துட்டா. அவ தொழுக முடிஞ்சு கூப்பிட்டு சொன்ன, இது பெரிய ஒரு பிழை நடந்துட்டு என்னான்னு கேட்டா. பாங்கு சொன்னால் அதற்கு பதில் சொல்வது பருவு இஸ்லாத்துல. ஏன் நபி கட்டளை விட்டீங்க, கூலு மிஸ்லமாய கூலுல் முஅத்தின், முஅத்தின் என்ன சொல்லுகின்றாரோ அதே போன்று சொல்லுங்கள் கட்டளை. அது பிறகு துவாவும் கட்டாயம் ஓதணும். நான் என்ன, நீங்க பயிட்டீங்க, உங்களுக்கு ஓத கிடைக்கல. அப்ப ரெண்டு கடமை விடுபட்டு போய் சொல்றா, எவ்வளவு படிக்க இருக்குது இஸ்லாது, எனக்கு ரெண்டுக்கும் தானே தெரியுங்கிற. அது மாதிரி இருக்குது நிறைய. இப்ப நான் பார்த்தேன் இந்த ஜும்மாவில், அப்ப இமாம் மெம்பர்ல வந்து பொருள் எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் கூடாதானே. ஒரு குழந்தை வரும், ஒரு ஆள் அப்படி அந்த பிள்ளையை குடிச்சு விழுத்து தூக்குது, கூடுமா? கூடாது. அடுத்து நிறைய நான் பார்க்கறேன், இந்த சின்ன குழந்தைகளை கொண்டுகிட்டு வரான் ஜும்மாவுக்கு, அவங்களுக்கு பெருவாதி சிக்கல். வந்து படுக்கோம் தூக்குறாங்க, இது பண்றாங்க, அவங்ககிட்ட தள்ளி விடுறாங்க, இப்படி எடுக்கிறாங்க, பெருவாதி செயல்பாடுகள் நடக்குது. சின்ன குழந்தைகளை அங்கிட்டு பெண்கள்கிட்ட கொடுத்துட்டு வந்துடணும். அடுத்தது பெரிய ஒரு பயமா இருக்கு, இந்த சின்ன பிள்ளைகள் படுத்துறாங்க. படித்து வரும் இசையாக இருந்தால் பல முறை இதுக்குள்ள நடந்த இசையாக இருக்கிறது. அப்ப இதே சிந்தையப்படிய பட்டியல் சரியா கழுவ ஏறமா? அவ பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள், அவங்க சாப்பிட்றவங்க, அதை நல்லா கழுவணும். சாப்பிடாத பிள்ளைந்து லேசா தனியை தொலைச்சி விட்டா சரி, சாப்பிடக்கூடிய பிள்ளைகளே நஜீஸ் கழுவணும் நல்லா. அப்ப இந்த பெரிய படிய கழுவ ஏலமா? சும்மா ஒத்தி எடுத்துறாங்க, சிலவங்களுக்கு அதிர்ச்சி எப்படி தொழுகிறது என்ன ஆயுது அப்படின்னு. அப்ப இந்த சின்ன குழந்தைகளை கூட்டி வரத்தை தவிர்த்து கொள்ளுங்க, அதை பெண்கள்கிட்ட கொடுத்துருங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.